SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
அண்மை காலம் தமிழ் கவிதைக்கு இலையுயிர் காலம் என்று தோன்றுகிறது. சில மாதங்களுக்கு முன்னால் நா முத்துக்குமார், சில நாட்களுக்கு முன்னால் நா காமராஜன், இதோ இப்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் நம்முடைய காலத்தின் மகாகவி. தமிழ் இலக்கியத்தின் ஆழ நீள அகலங்களை எல்லாம் முழுந்து உணர்ந்தவர். இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றவர். அரபி, இந்தி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய பன்மொழி கவிதைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். இத்தகைய பெரும் புலமை தமிழ் கவிதை உலகில் வேறொருவருக்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் நானும் மீராவும் அப்துல் ரஹ்மானும் முத்தலை சூளம் போல் ஒன்று கொண்டவர்கள். இப்பொழுது இரண்டு பேரும் இல்லாமல் போக நான் மட்டும் தனித்திருக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கற்பனைகளின் சக்கரவர்த்தி. மரபு கவிதையில் ஒரு காலத்தில் ஓங்கி உயர்ந்து நின்றவர். மரபு கவிதையில் அவருடைய வல்லமை பெரியது. அதனால்தான் அந்த காலத்தில் வேடைகளை தன்னுடைய கவிதைகளிலே வெற்றிகரமாக கையாண்டவர் ரகுமான். கம்பன் விழாவில் ரகுமானுக்கும் கம்பனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு, ரகு மானை தேடியது தானே ராமாயணம் என்று பலத்த கைதட்டல் உரைகளுக்கிடையே ஒரு சிலேதையை தூக்கி எறிந்தவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதை காலம் மெல்ல மெல்ல நகர புதுக்கவிதை யுகம் பிறந்த போது புதுக்கவிதையிலும் தன்னுடைய வல்லமை மிகுந்த ஆட்சியை செலுத்தியவர் அப்துல் ரஹ்மான். புதுக்கவிதைக்கு படிமம் அணிகலன் என்றால் படிமத்தில அப்துல் ரஹ்மான் வல்லவராக விளங்குகிறார். கண்ணாடி சமாதி உள்ளிருந்து என்னை வெறிக்கும் இது என் பிணம் என்று அவர் எழுதிய அந்த படிமம் பல பேருக்கு எடுத்த எடுப்பில் விளங்கவில்லை. பிறகுதான் தெரிந்தது சுவரில் மாட்டப்பட்டிருக்கிற தன்னுடைய புகைப்படத்தை குறித்தே அவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பது தெரிந்தது. கண்ணாடி சமாதியிலிருந்து என்னை வெறிக்கும் இது என் சினம் என்று எழுதிய அவருடைய ஆற்றல் இன்றைக்கு வரை வெல்ல முடியாத படிமமாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமூக சிந்தனைகளிலும் அவருடைய கவிதைகள் பயணம் செய்தன. எங்களுக்கு என்ன குறை மாதம் மும்மாறி என்று தொடங்குகிற ஒரு கவிதையில் கண்ணீர் மழை, வியர்வை மழை, இரத்த மழை என்று சொல்லுகிற பொழுதே இந்த சமுதாயம் என்னென்ன மழைகளில் வெள்ளப்பெருக்கிலே ஈடுபட்டு தத்தளிக்கிறது என்று சொல்லுகிற அவருடைய சமுதாய சிந்தனையை பார்க்கிறோம். அதுபோலவே ஒற்றை வரிகளிலேயே தீக்குச்சி உரசியதை போல நம்முடைய மனசுக்குள்ளே கவித்துவம் நிரம்பிய பரவசத்தை உண்டு பண்ணுவது ரகுமானுடைய கவிதை ஒட்டி. திருக்குறளை மும்முறை தாய் என்றவர் சொல்லுகிற பொழுது சிந்தித்து சிந்தித்து அதனுடைய ஆழத்திலே ஈடுபடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எண்ணற்ற கவியரங்கங்கள் எழுதிய நூல்களோ பல, பால்வேதியிலிருந்து தொடங்கி எழுதிய நூல்களோ பல, ஒவ்வொரு நூலிலும் தமிழ் இலக்கிய உலகம் ஆழ்ந்து தன்னுடைய அனுபவங்களை தேடிச்சு. ரகுமானுடைய சிறப்பு அவர் ஆற்றல் மிகுந்த கவிஞராக விளங்கினார் என்பது மட்டுமல்ல, இளம் கவிஞர்களுக்கு அவர்களுடைய கவிதை திறம் வளருவதற்கு ஒரு பாத்தியாக, நீர் நிரம்பிய பாத்தியாக ரகுமான் விளங்கினார். ஏதேன் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இளம் கவிஞர்கள் தங்களுடைய சிறப்பான கவிதைகளை அரங்கேற்றுவதற்கு வழிவகை செய்தார். அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும் என்பதில் எல்லையற்ற அக்கறை கொண்டவராக ரகுமான் விளங்கினார். அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியல் அண்ணாவையும் கலைஞரையும் மட்டுமே சார்ந்திருந்தது. அண்ணாவை அவர் பலபட பாராட்டி எழுதிய கவிதைகள் தனி தொகுதிகளாக வந்திருக்கின்றன. அந்த கவிதை ஒன்றில் அவர் சொன்னார், வீழ்கிற போதும் விதையாக விழுந்தாய் என்று அண்ணாவை பற்றி பெருமிதத்தோடு அவர் பேசினார். அவருடைய கவிதைகளிலே ஈடுபட்டு போன கலைஞர், நான் படைபலம் வென்று வருகிற நேரத்தில் உனக்கு என்ன வெகுமானம் வேண்டும் என்று அண்ணா கேட்டால் ரகுமானை தருக என்பேன், ரகுமானை தருக என்பேன் என்று கலைஞர் ஒரு காலத்தில் பாடி மகிழ்ந்தார். அது மட்டுமே அவருடைய அரசியல் நெருக்கமாக இருந்தது. ஒரு ஒப்பிலாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற கனவு அவருக்குள் இருந்தது. எனவே நம்முடைய காலத்தின் மகாகவியாக விளங்கிய கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்பது நிரம்பி ஒரு கனி உதிர்வது போல என்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அவருடைய அண்மை காலத்தில் கடந்த 4-5 ஆண்டுகளாக ஒரு ஆன்மீக கனிவு அவருடைய கவிதைகளில் தோன்றியிருக்கின்றது. இந்த கவிதைகளை தேவகானம் என்ற ஒரு தொகுப்பாக அவர் வழங்கியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுவார், விறகென கிடந்தனன் வீணை என்று ஆக்கினான் என்று தொடங்குகிற கவிதையிலே, நான் விறகாக கிடந்தேன், அவன் என்னை வீணையாக ஆக்கினான், இறுகிய நரம்புகளை இனிதாக பொருக்கினான், அவனுடைய அன்பு மிகுந்த அறிந்திடாத கைகளால் அன்போடு என்னை மீட்டினான், அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்றால், சிறியதேனுக்கு உள்ளேயும் பிறந்தது எங்க கீதம் என்று இந்த ஆன்மீக அனுபவங்களை அண்மை காலத்தில் அழகான கவிதைகளாக அவர் தந்திருக்கிறார். அவருக்குள் ஒரு ஆன்மீகம் இருந்தது, ஒரு சமயம் இருந்தது. திருக்குறானுக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்தவர் அவர். ஆனால் எல்லா சமயங்களையும் பாராட்டுகிற இயல்பு அவருக்கு இருந்தது. சமயங்கள் கத்திரிக்கோள்கள் அல்ல, தைக்கின்ற நூல் என்று தன்னுடைய ஒரு கவிதையிலே குறிப்பிட்டு சொல்லுவார். அப்படி அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற, இளைஞர்களை ஊக்குவிக்கிற ஆழ்ந்த கற்பனைகளும் உவமைகளும் உருவகங்களும் படிவங்களும் நிரம்பிய கவிதைகளை வழங்கிய ஒரு பெரும் கவிஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய உடல்தான் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது, அவருடைய ஆன்மா அவருடைய கவிதைகளில் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்ம தரிசனம் வரும் தலைமுறைகளுக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
இனி கவிக்கோ அவர்கள் எழுதிய கஜல் கவிதைகளில் ஒன்று.
நாம் நிர்வாணமாக இருந்தோம், ஆடையாக கிடைத்தது காதல். என் உயிரை காதலில் ஒளித்து வைத்துவிட்டேன். மரணமே, இனி என்ன செய்வாய்? உன் முகவரி தேடி அலைந்தேன், கிடைத்துவிட்டது. இப்போது என் முகவரி தேடி அலைகிறேன். மரணம் உன்னை விட நல்லது. வாக்களித்தும் நீ வரவில்லை, வாக்களிக்காதிருந்தும் அது வந்துவிட்டது. என் கனவு உன்முன் நேந்திய பிச்சை பாத்திரம். உன் கண்களால் தான் நான் முதன் முதலாக என்னை பார்த்தேன்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.